நான் இப்போது என்னுடைய சத் சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் துதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் துதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாக அமைகின்றது. இந்த சத்சங்கத்தில் இன்றைய சத்சங்கத்தில் மிகவும் இன்றியமையாத சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வர இருக்கின்றது. அதற்கு முதல் கடந்த இரண்டு சத்சங்கங்கள் செய்த சத்சங்கங்களில் பார்த்ததை மீண்டும் ஒருமுறை பார்த்து மிகவும் விரைவாக இன்றைய புதிய தகவலுக்குள் செல்கின்றேன். இறைவன் இந்த 36 தத்துவங்களை ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு அறிவு திறனை கூட்டி ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக கொண்டு வந்தார் தன்னுடைய செயல் திட்டத்தில். அதன்படி மாயா தத்துவத்திலிருந்து 3 முறைகளில் இந்த செயல் திட்டத்திற்குரிய பகுதிகளை வகுத்தார். 1 சிவ தத்துவம், மற்றது வித்யா தத்துவம், மற்றது ஆன்ம தத்துவம். இந்த 3 சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மாயையிலிருந்து 3 செயல்களில் கொண்டு வந்தார். இந்த சுத்த மாயையை, சுத்த மாயையில் இருந்து கொண்டு வந்த சிவ தத்துவத்தை தன்னுடைய மேற்பார்வையின் கீழ் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து 5 கடவுளை அதற்கு நிர்ணயித்து பிரம்மா, விஷ்ணு, உருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அந்த தொழிலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அசுத்த மாயைக்கு அனந்த தேவர் என்பவரை நியமித்து அந்த செயல்களை அனந்த தேவர் மூலம் செயல்படுத்துகின்றார். அதேபோல் பிரகிருதி மாயை, அதற்கு ஸ்ரீகண்டர் என்பவரை, ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று சொல்வார்கள், அவரை நியமித்து ஆன்ம தத்துவத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். இவற்றில் சிவ தத்துவங்கள் 5 அடுத்ததாக இருக்கும் வித்யா தத்துவங்கள் 7 ஆன்ம தத்துவங்கள் 24 36 தத்துவங்களை எங்களை ஈடேற்றுவதற்காக கொண்டு வந்தார். இந்த 36 தத்துவங்களும் 36 கருவிகள் என்றும் கூறுகின்றோம் சைவ சித்தாந்தத்தில். இவற்றை பற்றிய அடிப்படை கருத்துக்களைத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். இதை படிக்கும்போது சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன முறைப்படி மேலிருந்து கீழாக நான் இப்போது சொல்லியிருக்கின்றேன். ஆனால் படிக்கும் போது கீழிருந்து மேலாக படித்து கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த பல வகுப்புகளாக ஆன்ம தத்துவத்தை படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்ம தத்துவம் பிரகிருதி மாயையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டு ஸ்ரீகண்ட ருத்ரரால் அது கண்காணிக்கப்படுகின்றது. இந்த ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள், 36 24 தத்துவங்கள் இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றது. இந்த ஆன்ம தத்துவம் என்னத்திற்கு உபயோகப்படுகின்றதென்றால், ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு தனு கரண புவன போகங்களால் தேவையானவற்றை படைக்கின்றார் இறைவன். அதில் இந்த ஆன்மா நுகரும் தன்மையை பெற்றிருக்கும் நிலையில் இந்த ஆன்ம தத்துவம் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஆன்மா இப்போது நுகரும் தன்மையில் இருக்கின்றது. அந்த நுகரும் தன்மையில் இருக்கும்போது இந்த ஆன்ம தத்துவ 24 தத்துவங்களையும் பயன்படுத்தி இந்த ஆன்மாவை செயல்பட வைக்கின்றார் இறைவன். இந்த 24 தத்துவங்களில் ஞானேந்திரியங்கள் 5ஆகவும், கர்மேந்திரியங்கள் 5ஆகவும், தன்மாத்திரைகள் 5ஆகவும், பஞ்சபூதங்கள் 5ஆகவும், 20ஆகவும், அகக்கருவி அந்தக்கரணங்கள் என்று சொல்லப்படும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4ஆகவும், 24 கருவிகளால் எங்களுடைய இயக்கம் நடைபெறுகின்றது. இவற்றை பற்றி இந்த 24 பற்றியும் நாங்கள் பார்த்து விட்டோம். ஓரளவு விரிவாக அடிப்படை கருத்துக்கள் எங்களுடைய யோக சாதகர்களுக்கு தேவையான அளவு. அதுக்காக உங்களுக்கு ஒரு அட்டவணையும் தந்து அதை உங்களை பின்பற்ற சொல்லி இருக்கின்றேன். நான் இப்போ சொன்ன விடயங்கள் எல்லாம் அந்த அட்டவணை முறைப்படி சென்று கொண்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்க போகும் புது விடயம், இந்த 24 தத்துவங்களும் மூலப்பிரகிருதியில் இருந்து வந்திருக்கின்றது என்று பார்த்து விட்டோம். அதாவது ஆன்ம தத்துவங்கள் 24. ஆகவே இந்த மூலப்பிரகிருதி இன்னொரு விடயத்தையும் இந்த 24 தத்துவங்களில் நாங்கள் பார்க்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான விடயம் என்று துவக்கத்தில் சொல்லியிருந்தேன், உள்வாங்குங்கள். அந்த விடயம் என்னவென்றால், இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து தான் குணதத்துவம் தோன்றுகின்றது. விருத்தி என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். மூலப்பிரகிருதியின் விருத்தி தான் குணதத்துவம். இந்த குணதத்துவம் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல, உலகியலில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது. அதை பற்றிய சிந்தனையைத்தான் இன்று நாங்கள் சிறிது சிந்திப்போம். இந்த குணதத்துவம் மூலப்பிரகிருதியில் இருந்து வந்த விருத்தியாக இருக்கின்றது. இந்த குணத்தத்துவம் 3 குணங்களால் ஆனது. 3 குணங்களும் சேர்ந்திருப்பதுதான் இந்த குணத்தத்துவம். அதுதான் மூலப்பிரகிருதியில் இருக்கும் குணத்தத்துவம். இந்த 3 குணங்களும் ஒன்றாக இருப்பது குணத்தத்துவம், மறந்துவிடாதீர்கள். ஏனென்றால் எல்லா உயிர்களுக்கும் இந்த 3 குணங்களும் எப்பவுமே உண்டு. ஒரு குணமும் இல்லாமல் போவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிற்கும் போது அந்த குணத்தில் அந்த உயிர் செயல்படுகின்றது. இது சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆகவே எந்த நிலையில் எந்த குணம் மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்தில் தான் அந்த உயிரின் செயல்பாடு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உயிரின் செயல்பாடுகள் பொருள்களை சார்ந்திருக்கின்றதென்று உலகியலில். அது முழுக்க முழுக்க தவறானது. பொருள்களை சார்ந்து இல்லை, ஆன்மாக்களை சார்ந்துதான் பொருட்கள் இருக்கின்றது என்பது இந்த குணதத்துவத்தில் முக்கியமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் அதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம். நீங்கள் ஒரு நல்ல பாட்டொன்றை ரசித்து கேட்கும் ஒரு ஆன்மா என்று வைப்போம். அது தேவாரமாக இருக்கலாம், திருவாசமாக இருக்கலாம், சினிமா பாடலாக இருக்கலாம். அதை ஒரு நாள் நீங்கள் கேட்கும்போது அதை சந்தோஷமாக லயித்து கேட்கின்றீர்கள். இன்னொரு நாள் அதே பாட்டு போய்கொண்டிருக்கின்றது, ஆனால் உங்களால் அதில் சந்தோஷமாக அதை கேட்க முடியாது. அந்த பாட்டை நீங்கள் விரும்பாதது போல் அதை கேட்கின்றீர்கள். இன்னொரு நாள் அறவே அதை கேட்க பிடிக்காத அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்கின்றது. இதில் எதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுமென்றால், அந்த பாடலில் ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்தான் ஒரு நாள், ஆனால் இன்னொரு நாள் அது விருப்பம் குறைந்த பாடல், இன்னொரு நாள் விருப்பமற்ற பாடல். ஆகவே அந்த பொருளாகிய பாடலில் ஒரு விதமான மாற்றமும் நடைபெறவில்லை. எங்கு மாற்றம் நடைபெற்றது? உங்களில் நடைபெற்றது. உங்களில் அந்த மாற்றத்தை கொடுத்தது என்ன? உங்களுடைய குணம். இந்த குணங்கள் மூன்று குணங்கள் என்று படித்திருக்கின்றோம். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இந்த சத்துவ குணத்தில் உங்களுடைய அறிவுத்திறன் நன்றாக விளங்கும் நிலையில் இருக்கும் குணம்தான் சத்துவ குணம். ரஜோ குணத்தில் நீங்கள் விறுவிறுப்பாக இருப்பீர்கள், விளக்கம் இருக்கும், ஆனால் உங்களுடைய செயல் கூடி இருப்பதால் அந்த அறிவுத்திறன் குறைவாக இருக்கும், எடுக்கும் அறிவுத்திறன். தமோ குணத்தில் நீங்கள் சோம்பலாகவே இருப்பீர்கள். ஆகவே இந்த முக்குணங்களும் உங்களுடைய உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்தெந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி இருப்பீர்கள் என்பதுதான் அந்த நேரத்தில் நடைபெறும் விடயங்களுக்குரிய காரணமே தவிர, இந்த உலகமோ, உலகில் உள்ள பொருட்களோ அல்ல. இது ஆன்மாவை சார்ந்தது. ஆகவேதான் இந்த 24 தத்துவத்தில் இருக்கும் 20 புறக்கருவிகள், தத்துவங்கள், ஞானேந்திரியங்களை சத்துவ குணத்துக்குரிய கருவிகளாகவும், கர்மேந்திரியங்களாகிய 5 கருவிகள் ரஜோ குணத்துக்குரிய கருவிகளாகவும், தன்மாத்திரைகளும் பஞ்சபூதங்களும் தமோ குணத்துக்குரிய கருவிகளாகவும் இறைவன் இயக்குகின்றார். மற்றைய நான்கும் அகக்கருவிகள், அது செயல்பாட்டுக்கு பயன்படுகின்றன என்று பார்த்து விட்டோம் விரிவாக. அதுதான் இந்த கருவிகளிலிருந்து வரும் விடயங்களை உள்ளே எடுத்து, மனதினால் உள்ளே எடுத்து, அகங்காரத்தினால் தூண்டப்பட்டு, சித்தத்தினால் பிரிக்கப்பட்டு, புத்தியினால் நிச்சயிக்கப்படுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். இதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், ஏனென்றால் இது உங்களுடைய சித்தத்தில் பதிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையில் விடயங்கள் எப்படி நடைபெறுகின்றது? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்தால்தான் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். ஆன்மீகத்தை விட்டு விடுங்கள் விருப்பமில்லை என்றால், அது உங்களுடைய வினைப்பயன். ஆனால் வாழ்க்கையை நீங்கள் விருப்பமில்லை என்று சொல்ல முடியாது. அந்த உடல் எடுத்து வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள். ஆகவேதான் இந்த சைவ சித்தாந்தம் உன்னதமானது. சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோக செயல்முறை பயிற்சி உன்னதமானது. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, இந்த சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படிக்கும் அடிப்படை கருத்துக்கள் தான் மிகவும் முக்கியமானது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த உண்மை, இந்த விளக்கம் தெரியாமல்தான் நாங்கள் சிதறி இருக்கின்றோம் ஆன்மாக்கள். ஆனால் இந்த பிறப்பில் இறை அருளால், சத்குரு கிரியா பாபாஜியின் கிருபையால் நாங்கள் சாதகர்களாக இந்த உடலில் பிறந்து விட்டோம். அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உலகியலில் இருந்து செய்யும் இந்த கிரியா யோகம், கிரியா யோகத்தில் உங்களுக்கு முழு ஈடுபாடு விருப்பம் இல்லை. உலகியல் லௌகியத்தில் தான் விருப்பம் இருந்தால் கூட, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து இரண்டுக்கும் தேவையான தூண்கள். ஆகவே இதை நீங்கள் ஒதுக்கிவிட விட்டீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய வினைப்பயன்தான். ஆனால் ஆர்வம் வைத்து அதை என்னவென்று அறிந்து விடுங்கள். அதை நீங்கள் உலகியலுக்கு பயன்படுத்தலாம், ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தலாம், அது இரண்டாவது பட்சம். ஆனால் அறியும் திறனை கொண்டு வாருங்கள். திருப்பி திருப்பி இந்த அடிப்படை கருத்துக்களை கேளுங்கள். உங்களுடைய உடலில் என்ன நடக்கின்றது என்பதை ஆராயுங்கள். இது ஒரு விஞ்ஞான பூர்வமான விடயம். கிரியா யோகம் என்பது சயின்டிபிக் ஆர்ட் ஆஃப் யோகா, விஞ்ஞான பூர்வமான யோகக்கலை. அதற்கு மேலாக இந்த யோகக்கலை வந்தது சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களிலிருந்து, சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் என்று யோகியார் முழக்கமிடுகின்றார் பாபாஜியின் அருளினால். அதையே மற்ற குருமார்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். என்னுடைய குருநாதரும் எனக்கு சொல்லித்தந்த சுவாமி ராம் அவர்கள். ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு உலகியலில் ஆன்மீகத்தில் செயல்பட வைக்கும் விடயங்கள். இந்த குணதத்துவம் மூலப்பிரகிருதி மாயையில் இருந்து விருத்தியாக வந்தது. இந்த குணதத்துவங்கள் தான் இந்த 24 தத்துவங்களுக்கும் காரணமாக, இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த குணதத்துவம் இல்லாமல் உயிர்கள் இல்லை. இந்த குணதத்துவம் தான் உலகத்தில் எல்லா செயல்களையும் நிர்மாணம் செய்கின்றது. ஆகவே இதில் என்ன அடிப்படை கருத்தை நாங்கள் ஆன்மீக நிலையிலோ உலகியல் நிலையிலோ அறிகின்றோம் என்றால், இந்த குணதத்துவம் தான் எங்களுடைய வாழ்க்கையை இங்கு சீர்படுத்தப்படுத்துகின்ற ஒரு விடயம். அதை தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் தெரிந்து செய்யப் போகின்றோம். அதுதான் உங்களுக்கு கிடைத்த, பாபாஜியின் அருளினால் கிடைத்த வெற்றி. ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுடைய குணத்திற்கு ஏற்ப மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய துன்பம் இன்பம் எல்லாம் அமைகின்றது. இன்ப நிலையை சாத்வீக குணமும், துன்ப நிலையை ரஜோ குணமும், மயக்க நிலையை தமோ குணமும் கொடுக்கின்றது என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆகவே இந்த குணங்களை யார் மேம்படுத்த முடியும்? இறைவன் அல்ல, மறந்து விடாதீர்கள். அதுக்காகத்தான் இந்த 24 தத்துவங்கள் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த தத்துவங்களை வைத்து உங்களுடைய குணங்களை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆனால் நீங்கள் அந்த குணங்களை நிர்வகிக்கும் போது அதனுடைய பயன்களை தருவது இறைவன், மறந்து விடாதீர்கள், நீங்கள் அல்ல. அதை ஏன் இறைவன் செய்கின்றான் என்றால், அதனால் கிடைக்கப்படும் பயன்கள் உங்களுடைய வினைகளில் இருந்து வந்திருக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னதை, ஒருவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றான், பணம் சம்பாதிக்கின்றான், நல்ல நிலைக்கு வருகின்றான், திடீரென்று எல்லாம் மூழ்கி விடுகின்றது. அவன் துக்கப்படுகின்றான், துயரப்படுகின்றான். ஆனால் நல்ல நிலைக்கு வந்து விட்டான். இன்னொருதன் ஒன்றுமே செய்யாது சோம்பலாக இருக்கின்றான், திடீரென்று ஒரு ஸ்வீப் விழுந்து விட்டது, அவன் பணக்காரனாக வந்து விட்டான். இந்த ரெண்டு உதாரணங்களும் உங்களுக்கு இதை வடிவாக விளங்கப்படுத்துகின்றது. ஒருவன் முயற்சி செய்து நல்ல நிலைக்கு வந்தாலும் அந்த நிலையில் நிற்க முடியாமல் தடம் புரண்டான். இன்னொருவன் முயற்சியை எடுக்காமல் சோம்பலாக இருந்து நல்ல நிலைக்கு வந்தான். இது எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய செயலிலிருந்து வரவில்லை. செயலிலிருந்து வந்திருந்தால் கஷ்டப்பட்டு நல்ல நிலைக்கு வந்தவன் தான் நிச்சயமாக நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. இது உதாரணம் தான். ஆனால் கஷ்டப்படாத ஒருவன் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி நன்றாக இருக்கின்றான். இதை பார்த்ததும் கீழே போனவன் துக்கப்படுகின்றான், மேலே வந்தவன் இன்பப்படுகின்றான். இதற்கு எங்கிருந்து இந்த காரணம் நடந்தது? இது உங்களுடைய வினைப்பயன். இதை ஆற்றுகின்றவன் யார்? இறைவன். ஆகவே உங்களோட முயற்சி இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய குணத்தில் நீங்கள் சாத்வீகம் சத்துவ குணத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆனால் அதில் வரும் பயன்களை நிர்மாணிப்பவன் பரம்பொருள். அதை மறந்து விடாதீர்கள். நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், உலகியலில் நாங்கள் தான் அதை நிர்மாணிக்கின்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டோம். இதனால் இவ்வளவு பொருள் சேர்த்தோம். இவ்வளவு தொண்டு செய்தோம். எல்லோருக்கும் உதவி செய்தோம். ஆனால் இந்த கடவுள் எங்களை கைவிட்டு விட்டான். இப்போது பிச்சை எடுக்கின்றோம். இவ்வளவு செய்தும் பிச்சை எடுக்கின்றோம் என்று நீங்கள் நினைப்பது தவறு. ஏனென்றால் அந்த பயனை தந்தது இறைவன். அந்த பயன் எங்கிருந்து வந்தது? உங்களுடைய வினையில் இருந்து வந்தது. ஆனால் அந்த வினையை ஆற்றியவுடன் அந்த வினை முடிகின்றது. நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை வைத்து இந்த கிரியா யோகத்தில் பயணிக்கும் போது துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, இருவினை ஒப்பாக ரெண்டையும் ஒரே நிலையில் பார்க்கும் பக்குவத்தைத்தான் நீங்கள் நோக்கி ஓடுகின்றீர்கள். அந்த நிலையில் இருக்கும்போது இந்த தத்துவம் உங்களுக்கு புரிந்துவிடும். ஆனால் உலகியலில் இருந்தால் படு பயங்கரமாக இருக்கும், கேள்விக்குறிகள் எழும். ஆகவே அந்த நிலைக்கு போவதும் இலகுவல்ல. ஆனால் அறிவு நிலையில் இவற்றை நீங்கள் உள்வாங்குங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. தடம் புரண்டாலும் என்ன நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். நன்றாக இருந்தாலும் என்ன நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை புரிந்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை சந்தோஷம். இந்த உடலில் வரும் வாழ்க்கை சந்தோஷம். ஆகவே உங்களுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் மயக்கத்தையும் தருவது இந்த மூன்று குணங்கள். இந்த மூன்று குணங்கள் எங்கிருந்து வந்தது? மூன்றும் மூல பிரகிருதி, பிரகிருதி மாயையிலிருந்து வந்தது. இந்த பிரகிருதி மாயை என்ன செய்கின்றது? உங்களுடைய 24 கருவிகளை இயக்குகின்றது. இந்த 24 கருவிகளும் எங்கிருக்கின்றது? உங்களுடைய உடலில் இருக்கின்றது. உங்களுடைய உடலில் இந்த 24 கருவிகளும் செயல்படும் போது அதன் செயல்பாட்டை முக்கியமாக இருந்து இயக்குவது என்ன? அடிப்படை குணங்கள். ஆகவேதான் இந்த குண தத்துவத்தை இன்று விளக்கப்படுத்தும் போது சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடன், பாபாஜியின் கிருபையுடன் இந்த குண தத்துவத்தை நீங்கள் அறிய வேண்டும். இந்த குண தத்துவம் தான் எல்லாவற்றையும் செய்கின்றது பின்புறத்தில் இருந்து. ஆனால் முன்னுக்கு நிற்பதுதான் கருவிகள். ஆகவே நாங்கள் கருவிகளை அறிந்தாலும் கருவிகள் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றது என்று இவ்வளவு நாளும் நாங்கள் யோசிச்சிருந்தாலும் அதற்கு உட்புறத்தில் இந்த குணம்தான் பெரிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்த முக்குணங்களின் கூட்டுச் சேர்க்கை குண தத்துவம். அது பல அல்ல, மூன்றல்ல. குணங்கள் மூன்று, ஆனால் குண தத்துவம் ஒன்று. அதை திட்டவட்டமாக சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. இந்த குண தத்துவத்தில் இந்த மூன்றும் சேர்ந்திருக்கின்றது. அது எப்போது பிரிகின்றது? இந்த பிரகிருதி மாயையில் அகங்காரம் என்ற செயலில் இந்த 20 கருவிகளும் 24 கருவிகளும் வருகின்றது. இந்த கருவிகள் வரும்போது இந்த குண தத்துவத்தில் எந்த தத்துவம், எந்த குணம் மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்தின் மூலமாக அந்த கருவிகளின் இயக்கம் நடைபெறுகின்றது. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய சித்தத்திற்கு, உங்களுடைய ஞானேந்திரியங்கள் சத்துவ குணத்தின் இயக்கத்திலும், கர்மேந்திரியங்கள் ரஜோகுண இயக்கத்திலும், தன் மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் தமோகுண இயக்கத்திலும் இயங்குகின்றன. மற்றது அகங்காரங்கள், அது செயல்முறையை செய்யும் உடலுக்குள் இருக்கும் விடயங்கள். அவைதான் முறையே சித்தம், புத்தி, மனம், அகங்காரமாக இந்த செயல்களை உள்ளிலிருந்து செய்விக்கின்றது. ஆகவே இந்த ஆன்ம தத்துவங்கள், நாங்கள் தேவையான அடிப்படை கருத்துக்களை ஓரளவு பார்த்து விட்டோம். ஆனால் இறுதியில் என்ன என்று பார்த்தோம்? முக்கியமான விடயத்தை பார்த்தோம். இதை முழுக்க முழுக்க உள்ளிருந்து இயக்குவது குண தத்துவம். ஆகவே இதனுடைய சமரி என்று சொல்லுவோம். சுருக்கமாக, இந்த குண தத்துவம் தான் எல்லாவற்றையும் செய்கின்றது உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் கூட. ஆகவே உங்களுடைய உலகியல் வாழ்க்கையை இனி அடுத்து ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு கணமும் யோசித்து பாருங்கள் என்ன நடக்கின்றது என்று. நீங்கள் சாத்வீக குணத்தை நோக்கி செல்வதற்கு அரிய சந்தர்ப்பம் காத்திருக்கின்றது சாதகர்களே. நீங்கள் நினைத்தாலும் சாத்வீக குணத்துக்குள் செல்ல முடியாது மனதால். ஆனால் இந்த அறிவு திறனை வளர்த்து விட்டீர்கள் என்றால் சிறிது சிறிதாக சாத்வீக குணத்துக்குள் போய்விடுவீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கோவப்படும் போது ஒருவருடன், அந்த நேரம் உங்களுக்கு ரஜோகுணம் மேல் வந்து கோவப்பட்டாலும் அடுத்த கணமே நீங்கள் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லிச்சுது இந்த விடயத்தை பற்றி என்று ஒரு கணம் சிந்தித்தீர்களானால் உங்களுக்கு உண்மை புரிந்துவிடும். இந்த குணம்தான் என்னை இப்படி ஆட்டினது என்று. ஆகவே நான் சத்துவ குணத்துக்குள் செல்ல வேண்டும், இமீடியட்டாக சென்றால் இந்த கோபம் பறந்துவிடும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவும் உடனடியாக. அதேபோல் இன்னொருவர் உங்களுடன் கோபப்பட்டால் கூட, அவரும் கோபப்பட்டதுக்குரிய காரணம் அவருடைய குணநிலையே தவிர அவருடைய ஆன்மா அல்ல. அந்த ஆன்மா அந்த குணத்தில் அந்த நேரம் இருந்தபடியால் அவருக்கு உங்கள் மேல் கோபம். அதே நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்து அவர் உங்களுடன் முத்தம் கொடுப்பார். அதற்கு காரணம் அவர் சாத்வியத்துக்குள் வருகின்றார் அந்த நேரம். ஆனால் இவையெல்லாம் நடந்த பிறகுதான் இப்படி நடக்கின்றது என்பதுதான் நாங்கள் அறிந்ததே தவிர ஏன் நடக்கின்றது என்று தெரியாது. ஆகவேதான் இந்த குணங்கள் மிகவும் மிகவும் முக்கியம். அதனால்தான் இன்றைய வகுப்பில் இதை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுடைய சித்தத்துக்குள் இதை தள்ளுகின்றேன். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, அதுதான் சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இவ்வளவு நாளும் காரியத்தைத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம் உலகியலிலும் எங்களுடைய சாதனையிலும். இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் தான் காரணம் தெரிகின்றது. அந்த காரணத்தை அறிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வெளியால் சிரிக்காவிட்டாலும் மனத்துக்குள் சிரிக்கலாம். அட, இவ்வளவுதானா நடக்கின்றது என்னுடைய உடலில்? நான் நினைத்தேன் நான் தான் நான் தான் நான் தான் இவற்றையெல்லாம் செய்கின்றேன், கோவப்படுகின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன். நான் நினைத்தால்தான் கோவப்படலாம், நான் நினைத்தால்தான் சந்தோஷமாக இருக்கலாம், நான் நினைத்தால்தான் ஒருவனை கொடுமைப்படுத்தலாம் என்று. இங்கு நான் என்பது இல்லை, உங்களுடைய குணம். குணத்தால் தான் உங்களுடைய ஆன்மா இயங்குகின்றது. ஆகவே இறுதியாக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாங்கள் படித்து கொண்டு போகின்றோம். இன்று ஸ்ரீகண்ட உருத்திரர் இருந்து செயல்படும் ஆன்ம தத்துவத்தை என் இறுதி நிலையை, அடிப்படை கருத்தின் இறுதி நிலையை பார்த்தோம். இதை வாழ்க்கை முழுக்க பார்த்து கொண்டு போகலாம். இன்னும் மீண்டும் மீண்டும் பல அடிப்படை கருத்துக்களை பார்க்க போகின்றோம். இன்று நாங்கள் பார்த்தது, கடந்த 10 வகுப்புகளாக நாங்கள் பார்த்தது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஆகவேதான் சைவ சித்தாந்தம் என்பது ஆன்மீகத்துக்குரிய விடயம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது, வாழ்க்கையை மேம்பட வைப்பது, வாழ்க்கையை வாழும் விதத்தை விஞ்ஞானபூர்வமாக அறிவது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, இவற்றிற்கு கூட இந்த அடிப்படை கருத்துக்கள் முக்கியம் என்பதை சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியின் அருளுடன் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய. இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கேள்விகளுடன், சிறிய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
முயற்சி செய்வதன் மூலம் தங்களுடைய அறிவு திறனை மேலும் ஊக்குவிக்கிய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். செய்து அதில் கூடிய அறிவு திறனை பெற்று சாதனைகளை மேலும் முயற்சிகளை மேற்கொண்டோமாக. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா. இது நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் ஒரு வகுப்பு. அதனால் தான் உங்களை கேள்வியும் சுருங்கிய கருத்தும் என்று இங்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். அதற்குரிய காரணம், நாங்கள் அந்த கருத்துக்களை சரியான முறையில் உள்ளடுத்து விட வேண்டும். இதற்கு மறு கருத்து சொல்வதுக்குரிய வகுப்பு அல்ல இது. ஆகவே உங்களுடைய கருத்துக்கு நன்றி. பாபாஜியின் அருளுடன் பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் சைவ சித்தாந்தத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான அடிப்படை கருத்து. மன தத்துவத்திலிருந்தும் குண தத்துவத்திலிருந்தும் அருமையான சைவ சித்தாந்தத்துல கொடுத்த அதுல நல்ல விரிவா அழகா ரத்தன சுருக்கமா சொன்னீங்க. இது பேராசிரியருக்கே உள்ள ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த பேராசிரியர் தான் இந்த பேராசிரியரோ, இந்த பேராசிரியர் தான் அந்த பேராசிரியரோ என்ற மாதிரி பாபாஜி நமக்கு சுருக்கி இந்த ஒரு கருத்துக்களை நமக்கு கொடுக்கிறார். அதான் அதுக்கு அவருக்கே நன்றியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஆயுதத்தை எடுத்து கையில கொடுத்துட்டார். கூட்ட கூட்டி இருந்தது, அதுக்கு சாவிய அவர் கொடுத்துட்டார். அந்த ஆயுதம் சொன்னது சாவி, அது ஆயுதம் சொல்லக்கூடாது, கூட்டுக்குரிய சாவி. நீங்க தான் திறந்துக்கணும். இந்த கேள்வி பதிலாம் உங்களுக்குள்ளே வந்து 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 ஒவ்வொரு நாளும் அந்த கூட்ட அழகா பொறுமையா தத்துவ ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நீங்க திறக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அப்புறம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இதுதான் சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னடா இது சைவ சித்தாந்தத்தை போட்டு தூக்கி 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 பேசுறாங்கன்னு தூக்கித்தான் பேசி ஆகணும், வேற ஐடியே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா அதுல அவ்வளவு பெரிய கருத்துக்களை வந்து புதைச்சு வச்சிருக்காங்க மகான்மார்கள். அதனால பாபாஜியுடைய அருளால நல்ல ஒரு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை சரியான முறையில நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை காண்றதுக்கு உங்கள்கிட்டே தான் இருக்குது சாவி. அதை நீங்க செயல்படுத்திக்க அதுக்கு பாபாஜி கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வழமை போல் அதை நல்ல மிகுந்த நல்ல ஒரு ரத்தின சுருக்கமாக அதை மீண்டும் மக்களின் சித்தத்திற்குள் கொண்டு சென்றிருக்கின்றீர்கள் பாபாஜியின் அருளினால். நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவா.